வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜெபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சிலாக்கியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேக புதிய வாய்ப்புகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, சோவீனத்தோடு பலவீனத்தோடு உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். குழப்பங்களின் மத்தியில் இருந்தவர்களுக்கு, பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஜபங்களை கேட்டு பதில் சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலேயும் தங்கள் குடும்பங்களை விட்டு தூர இடங்களில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே எல்லா தீமைகளுக்கும் அந்த இடத்திலே அவர்களை விலக்கி காத்து, சரீர சோகத்தோடு பலத்தோடு தன்னுடைய கடமைகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்ய கருவை தாரும். அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றிருந்தாலும் சரி, படிப்பிற்காக சென்றிருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கைக்காக சென்றிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்திருந்தும் அன்றுவரே தூர இடத்தில் இருக்கிற குடும்பங்களோடு எப்பொழுதும் நல்ல ஐக்கியம் கொண்டவர்களாக, நல்ல தொடர்புள்ளவர்களாய் தொடர்ந்து வாழ கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலேயும் தங்கள் வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு தேவையான பண சகாயத்தை கர்த்தர் அருளி செய்தலும், வேலை செய்கிறவர்களுக்கு தேவையான பாதுகாவலை தாரும், ஞானத்தை தாரும். அந்த வீடு ஏற்ற நேரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்காக அதில் உம்முடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அந்த நாட்களிலேயும் வியாபாரம் தொடர்பாக பற்பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். வேலை மாற்றத்தின் நிமித்தமாக பிரயாணப்படுகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். புதிய இடங்களிலே வீடு தேடுகிறவர்களுக்கு நல்ல வீடுகளை கர்த்தர் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் நீண்ட நாட்களாய் படுக்கையில் இருக்கிற எங்களுடைய வானொலி நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே அவர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்தல்லும். கர்த்தர் அவர்களை தொட்டு எழுந்து நடக்க செய்யும். உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் குடும்ப காரியங்களிலே பங்கு பெறுகிறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது நீண்ட நாட்களாக வியாதியோடு இருந்து மன துயரத்தோடு இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்களுக்கு இறங்கி அவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்மோடு கூட நெருங்கி ஐக்கியமுள்ளவர்களாய் வாழவும், உம்மிலே புதுபலன் பெறவும் கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, பற்பல விதமான ஆபத்தான இடங்களிலே வேலை செய்கிற கிறிஸ்துவின் அன்பு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பினாலே நெருக்கி ஏவப்பட்டு தியாகத்தோடு அவர்கள் செய்கிற பணியிலே கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நித்திய நித்தியமாய் உம்மை அறிந்து கொள்ளும் கிருபையை அவர்கள் மூலமாய் அநேகர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உம்மை மகிமைப்படுத்துகிற உள்ளங்களோடு இல்லங்களோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டும் புதிய நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் உமக்குள்ளே பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரத்திலே 4 அதிகாரத்தில் ஆரம்பித்த கருத்தையே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். கடந்த கால வாக்குத்தத்தங்களின் காரணமாக எதிர்காலத்திலே உண்டாகும் மகிமையை தீர்க்க தரிசனமாக இங்கே பார்க்கிறோம். நாம் கடந்த அதிகாரத்திலே இறுதி காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். இப்பொழுது இந்த அதிகாரத்திலே கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மீகா 5:1. சேனைகளையுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றிக்கை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எபிரேய வேதாகமத்திலே இந்த வசனம் 4 கடைசி வசனமாக காணப்படுகிறது. இது அந்த அதிகாரத்தை சார்ந்ததே. இது 4:9 உள்ள பாபிலோனிய சிறைப்பிடிப்பை பற்றிய சத்தியத்தை தொடர்ந்து வருகிறதை காண முடியும். மீகா தீர்க்கதரிசி பாபிலோனிய சிறைப்பிடிப்பின் கொடுமையை குறித்து கூற ஆரம்பித்து அதிலிருந்து இறுதி நாட்களை குறித்து சொல்லுகிறார். மகா உபத்திரவ காலத்தையும் அர்மகெதான் யுத்தத்தையும் குறித்து சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கு முன் இருக்கிற வசனத்திற்கு முந்தைய வசனத்திலிருந்து அவர் மீண்டும் பாபிலோனிய சிறைப்பிடிப்பை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் என்று சொல்லப்படுவது எருசலேமிற்கு எதிரான பாபிலோனிய சிறைப்பிடிப்பை குறிப்பிடுகிறது என்று விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று அநேகர் சொல்வதுண்டு. இருந்தபோதிலும் நாம் சுவிசேஷத்திலே பார்க்கும்பொழுது அவர்கள் அவரை கோலினால் கன்னத்திலே அடித்ததாக பார்க்க இயலவில்லை. கையினாலேயே அடித்தார்கள். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு போர் முற்றுகையிலும் வைத்து அடிக்கப்படவில்லை. மேலும் அவர் எந்த ஒரு வெளி தேசத்து எதிராளியினாலும் அடிக்கப்படவில்லை. அவர் தம்முடைய சொந்த ஜனங்களினாலேயே அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் அவர் இவ்வாறு துன்புறுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி என்பது தாவீதின் வம்சத்திலே இறுதியான சிதேக்கியா ராஜாவை குறிக்கிறது என்று கருதுகிறேன். 2 Kings 25:7 இவ்விதமாய் வாசிக்கிறோம். சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி, சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி, அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அந்த வேளையில் சிதேக்கியா பெற்ற அவமானத்தை குறித்து மீகா இவ்வாறு கூறுகிறார். இது தாவீதின் வம்சத்தின் இறுதி கட்டத்தை குறிக்கிறது. இருந்தபோதிலும் சிதேக்கியா தாவீதின் வம்சத்தின் நேரடியான வழித்தோன்றல் அல்ல. பாபிலோனிய ராஜாவுக்கு எதிராக யோயாக்கிம் கலவரத்திலே ஈடுபட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் கலவரத்திலே ஈடுபட்டபடியால் பாபிலோனின் நேபுகாத் நேச்சார் இந்த யோயாக்கீமை சிறைப்படுத்திச் சென்றான். பின்னர் யோயாக்கீன் அரியணையிலே அமர்த்தப்பட்டான். பின்னர் அவனும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டான். 2 Kings 24:15 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தாவீது வம்சம் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றது. இந்த வம்சத்தின் வழியாகவே யோசேப்பும் மரியாளும் வந்தார்கள். நேபுகாத்நேச்சார் இதற்கு பின் யோயாக்கீனின் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை அரியணையிலே அமர்த்தினான். பின்னர் சிதேக்கியாவும் கலவரத்திலே ஈடுபட்டபடியினால் நேபுகாத்நேச்சார் எருசலேமின் ராஜாக்களை குறித்து மிகுந்த வெறுப்படைந்தான். ஆகவே அவன் சிதேக்கியாவை எடுத்துவிட்டு அவனுடைய குமாரர்களை எல்லாம் அவன் கண்களுக்கு முன்னதாகவே கொலை செய்து சிதேக்கியாவை சிறைப்பிடித்துச் சென்றான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு கருத்தை உண்டாக்கியிருக்கக்கூடும். தாவீதின் வம்சம் இத்தோடு நிறைவு பெற்றுவிட்டது. எந்தென்றும் ஆளுகை செய்யப்போகிற ஒருவர் உன் வம்சத்திலே தோன்றுவார் என்று தாவீதிற்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற இனி வாய்ப்பில்லை என்று நீங்கள் ஒருவேளை முடிவு செய்திருக்கக்கூடும். இது ஒரு சிறந்த வசனத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. நாம் இப்பொழுது சிந்தித்தவற்றிற்கு எதிரானதாக இது காணப்படுகிறது. அடுத்து வரும் வசனத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை குறித்து தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். நாம் இப்பொழுது கிறிஸ்துமஸ் கால நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை குறித்த வசனத்தை இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இந்த வசனம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் டிசம்பர் 25 கொண்டாடுகிறோம். அது குளிர்காலத்திலே நடைபெற்ற சம்பவம் என்று அந்த மாதத்தோடு இணைத்து காண விளைந்ததால் இந்த தேதி குறிப்பிடப்பட்டது. மற்றபடி அந்த 25 தேதிதான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அவர் பிறந்தது வசந்த காலத்திலே நடைபெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். ஏனென்றால் டிசம்பர் மாதத்திலே அங்கே ஆடுகளோடு அந்த மலைப்பகுதியிலே இருக்க முடியாது, அவ்வளவு குளிர். அந்த காலகட்டத்திலே ஆங்காங்கே காணப்படும் குகைகளிலே அந்த ஆடுகளை அடைத்து பாதுகாத்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 532 ஆண்டிலே நாள்காட்டி ஒழுங்குபடுத்தப்பட்டது. இன்று நாம் பயன்படுத்தும் நாள்காட்டி அதன் அடிப்படையிலேயே இருக்கிறது. இருந்தபோதிலும் இதில் ஆண்டின் நாட்களின் எண்ணிக்கை சரியாக கொடுக்கப்படவில்லை. ஆகவே நமக்கு லீப் வருடமெல்லாம் வருகிறது. பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 1752 நாள்காட்டி 11 நாட்கள் முன்னோக்கி சென்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தார் என்று உறுதிபட சொல்ல முடியாது. இது ஓய்வு நாளை அனுசரிப்பதை குறித்த கேள்வியையும் அடுத்து நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. எந்த நாள் ஓய்வு நாள்? இது முக்கியமான காரியமல்ல. அதேபோல கிறிஸ்துவின் பிறந்த தேதியும் முக்கியமான காரியமல்ல. காலத்தை சரியாக கணக்கிட இயலாவிட்டாலும் அவர் பிறந்த இடம் முக்கியமானது. அதை நாம் சரியாக காண முடிகிறது. இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். அது வரலாற்று உண்மை. வரலாற்றிலே இந்த உண்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கவனியுங்கள், மிக 5:2 வாசிக்கிறேன். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று சொல்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தாவீதின் வம்சத்திற்கும் சிதேக்கியாவிற்கும் முடிவு வந்தது போலாகிவிட்டது. அவர்கள் சிறைப்பிடிப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் இஸ்ரவேலுக்கு விவசாயிகளைப் போல வந்தார்கள். இவர்களிலிருந்து தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர் தோன்றப்போகிறார். இங்கே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று சொல்கிறார். காரணம், அங்கே 2 பெத்லகேம் இருந்தபடியினாலே எப்ராத்தா என்ற வார்த்தையை அதனோடு சேர்த்து ஒரு பெத்லகேமை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். எப்ராத்தா என்பதற்கு கனி மிகுந்த என்று அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு பிறக்கும் இடத்தை குறிப்பிட்டு மீகா சொல்லிவிட்டார். 700 ஆண்டுகளுக்கு பின்னதாக எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறிவிட்டன. தாவீது வம்சத்திலே ஒருவர் பெத்லேமிலே பிறப்பார் என்ற நிலைமைக்கு சிறிது இடமே இருந்தது. தாவீது வம்சத்திலுள்ள ஒரு குடும்பத்தாரும் பெத்லேமிலே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். நாசரேத்திலே தாவீதின் வம்சத்திலுள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. இருந்தபோதிலும் மீகாவின் வார்த்தையின்படி தேவனுடைய குமாரன் பெத்லேமிலேதான் பிறக்க வேண்டும். சாஸ்திரிகளை பெத்லேமிற்கு நேராக வேதபாரர்கள் அனுப்பிவிடுவதற்கு இந்த தீர்க்க தரிசனமே அடிப்படையாகும். அவர்கள் மீகாவின் தீர்க்க தரிசனத்திலிருந்துதான் இந்த வசனத்தை மேற்கோடிட்டு காட்டினார்கள். ஏனென்றால் அவர் அங்கேதான் பிறப்பார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்பதை அவர்கள் அந்நாட்களிலே விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பெத்லேமிலே பிறப்பதற்கான சூழ்நிலை எவ்வாறு உருவானது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அது எவ்வளவு முக்கியமானவை என்பதை நாம் அநேக வேளைகளிலே உணர்கிறதில்லை. லூக்கா சுவிசேஷம் நமக்கு சில தகவல்களை தருகிறதை பார்க்கிறோம். அகஸ்தராயன் குடிமதிப்பு எழுதப்பட கட்டளை கொடுத்தபடியினாலே மரியாள் நாசரேத்தை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. ஒருவேளை மரியாள் ஏறி பயணம் செய்த சிறிய கழுதை சற்று தடுமாறி இருந்து மரியாள் கீழே விழுந்திருந்தால் என்னவாகும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். வழியிலேயே இயேசு பிறந்திருப்பார் இல்லையா? ஆனால் அந்த கழுதை தடுமாறாது. காரணம், பெத்லேமிலே இயேசு பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மீகா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். அந்த சிறிய கழுதை சரியான சமயத்திற்கு மரியாளை கொண்டு போய்விட்டது. அந்த சமயம் பரலோகத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இன்றைய விமானத்தையும் இன்றைய பேருந்தையும் விட கழுதை சரியான நேரத்திற்கு அங்கே சென்றுவிட்டது. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று வாசிக்கிறோம். என்னிடத்தில் வருவார் என்பது பிதாவின் சித்தம் செய்யவும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் ஒருவர் வருகிறார் என்பதை குறிப்பிடுகிறது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று வாசிக்கிறோம். அதாவது அவருடைய மனித அவதாரம் பிறப்பு அவருடைய மனிதத்துவத்தை சார்ந்தது. அவர் பெத்லேமிற்கு வந்தபொழுது மனித சரீரத்தை போர்த்து கொண்டு வந்தார். ஆனால் அவர் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னரே இயேசுவாக இருந்து கொண்டுதான் இருந்தார். மீகா தீர்க்கதரிசியின் சமகாலத்தவராகிய ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து ஏசாயா 7:14 வசனத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 7:14, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்கிறார். அவர் வரப்போகின்றவரை குறித்து இன்னும் சில காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும்பொழுது நமக்கு என்று அவர் குறிப்பிடுவது நம் தேசத்தையோ அல்லது வேறு தேசத்தையோ நினைத்து சொல்லவில்லை, இஸ்ரவேல் மக்களை சிந்தையில் வைத்தே சொல்லுகின்றார். பாலகன் பிறந்தார் என்று கூறுவதிலே அவருடைய மனித தன்மை சொல்லப்படுகிறது. குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பது அவர் இயற்கையாக பிறக்கவில்லை, அவர் கொடுக்கப்பட்டார் என்பதை சொல்வதால் இது அவருடைய தெய்வீகத்தை பற்றி சொல்லுகிறது. பாலகன் பெத்லேமிலே பிறந்தார், ஆனால் குமாரன் நித்தியத்திலிருந்து கொடுக்கப்பட்டார். சங்கீதக்காரன் இதை குறிப்பிடுவதை சங்கீதம் 90:2 நாம் பார்க்கலாம். கவனியங்கள், பர்வதங்கள் தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் எந்தெண்டைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்கிறார். எபிரேய மொழியிலே இந்த வசனம் இவ்வாறு அர்த்தம்பட உள்ளது. இறந்த காலம் மறைந்து போகும் இடத்திலிருந்து எதிர்காலம் மறைந்து போகும் இடம் வரைக்கும் ஒரே தேவனாயிருக்கிறீர். இது ஆச்சரியமாயிருக்கிறது அல்லவா? நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே எவ்வளவு தூரம் பின்வாங்கி போக முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று பாருங்கள். அங்கிருந்தே அவர் தேவனாயிருக்கிறார். இவர் நித்தியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அவர் நித்தியமான தேவனுடைய குமாரன். நீதிமொழிகள் 8:23 பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து வரும் 2 இவ்வாறு சொல்லுகின்றன. கவனியங்கள், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன், மலைகள் நிறை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் என்றும் பார்க்கிறோம். எந்த ஒரு படைப்பும் படைக்கப்படும் முன்னரே அவர் தேவாதி தேவனாயிருக்கிறார். இருந்த போதிலும் அவர் படைப்பிற்குள்ளாக வந்தார். நியமிக்கப்பட்ட காலத்திலே அவர் பெத்லேயமிலே வந்து உதித்தார். இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். யோவான் 16:28, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் நித்திய நித்தியமாக தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசேயர்களை நோக்கி யோவான் 8:58 நான் வாசிக்கிறது போல, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு அநேக முறை தரிசனமாயிருக்கிறார். படைப்பு வரலாற்றை சற்றே திருப்பி பாருங்கள். யோவான் 3:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவரே சிருஷ்டிகர். கொலோசியர் 3:16 நம்முடைய கர்த்தரை குறித்து இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடே பேசிய பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தமாக இருந்தார். அவர் தேவனுடைய தெளிவான உச்சரிப்பாயிருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். இயேசு தேவனிடத்திலிருந்து மனிதனிடத்திற்கு உண்டாகும் தொடர்பாக இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலே மனிதனை பின்பற்றி சென்று தொடர்பு கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் மோசேக்கு முட்செடி தன்னிலே தரிசனமானார். நான் உங்களை மீட்க வந்தேன் என்று சொன்னார். அவர் மீட்பராக இருக்கிறார். பார்த்தீர்களா, மீகா தீர்க்கதரிசி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார். அவர் பெத்லெகேமிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்திருந்தாலும் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நாம் இதுவரை இயேசு உலகத்திலே மனிதனாக பிறக்க முன்னர் எவ்வாறு இருந்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது அவருடைய மனித அவதாரத்தை குறித்து சற்றே சிந்திப்போம். தேவன் பெத்லெகேமிற்கு வந்தபொழுது அவர் இதுவரை பெற்றிராத ஒன்றை பெற்றார். அது அவருடைய பெயர். அதுதான் இயேசு என்ற நாமம். அவர் மனித சரீரத்தை பெற்று வந்தார். இயேசு என்பது அவருடைய மனித பெயர். அவர் யெகோவாவாக இருந்தார். தேவ பெயர் அதுதான். இப்பொழுது அவர் இயேசுவாக இருக்கிறார். அவர் இரட்சகர். அவர் பெத்லேமிலிருந்து இரட்சிப்பதற்காக வெளிப்பட்டார். தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? லூக்கா 2:11 வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மத்தேயு 3:23 வசனத்திலே சொல்லும்பொழுது, அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, அவருடைய பெயர் இயேசு. அவர் இம்மானுவேலாக இல்லாவிட்டால் இயேசுவாக இருந்திருக்க முடியாது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அவர் நம்முடைய இடத்தை எடுத்து அவர் மனிதனாகத்தான் ஆக வேண்டும். நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு பதிலாக மரிக்கத்தான் அவர் மனிதனாக வந்தார். தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் மேசியாவின் வருகையை குறித்து அநேக முன்னறிவிப்புகளை பார்க்கிறோம். இவை ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதவைகள் போலவும், ஏன் அநேக முரண்பாடுகள் இருப்பது போலவும் கூட காணப்படுகின்றன. இவையெல்லாம் எவ்வாறு நிறைவேறும்? இயேசு கிறிஸ்து பெத்லேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவருடைய பிறப்போடு கூட ராமாவில் கூக்குரல் கேட்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளதே. இந்த ராமா என்ற இடம் பெத்லேமிற்கு வடக்கு திசையிலே இருக்கிறது. அவர் எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுவதோடு அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு பார்க்கும்பொழுது நமக்கு ஒருவேளை தலை சுற்றலாம், குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களுமே உண்மையாயிருக்க ஒரு வாய்ப்பும் இல்லை என்று கூட நமக்கு தோன்றலாம். சரி, இவை எல்லாமே எவ்வாறு சரியாக அதினதின் இடத்திலே பொருந்தும்? இவை எல்லாமே நிறைவேறியதா? ஆம், மத்தேயு சுவிசேஷத்திலே இவை எல்லாமே சரியாக இயற்கையாக சூழ்நிலையை மீறி முயற்சி செய்யாமல் அப்படியே நிறைவேறியதை குறித்து அழகாக சொல்லப்பட்டுள்ளதை கவனிக்கலாம். அவர் இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செய்து முடித்தார். தேவன் எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தி ஆள்கிறவர். மீகா 5:2 ஒரு சிறந்த வசனமாகும். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொன்னது போல அது சரியாக, சிறப்பாக, அழகாக நிறைவேறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து நாம் ஒரு இடைவெளியை சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுவதிலிருந்து அவர் ராஜாவாக பூமியில் ஆளுவதற்கு வருகிற வரையிலே உள்ள கால இடைவெளிதான் அது. அருமையானவர்களே, மீகா தீர்க்கதரிசியினால் 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட காரியம் மிகவும் துல்லியமாக இயேசுவின் பிறப்பிலே நிறைவேறியது என்று பார்த்தோம். அவ்வாறு துல்லியமாக பல ஆண்டுகளுக்கு பின்பும் அவரால் அதை நிறைவேற்ற முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவரால் ஏன் துல்லியமாக நிறைவேற்ற முடியாது? அவர் வேதத்திலே உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றுவார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேத வசனங்களை கவனமாக வாசித்து விசுவாசித்து நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள். அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்களை குறித்து நீங்கள் கலங்காமல், திகையாமல், சந்தேகப்படாமல் அவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் பரமபிதாவே, இயேசு பாலகனின் பிறப்பை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக நீர் சொன்னாலும் துல்லியமாக நீர் சொன்னது போல அவருடைய பிறப்பை இந்த உலகத்திலே நடப்பித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் காலங்களை, எங்கள் வாழ்க்கையிலே நடக்கப்போகிற காரியங்களை முன்கூட்டியே அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவற்றை குறித்த சந்தேகங்கள் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையிலேயும் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுவீர் என்று பரிபூர்ணமாய் விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஐயா. இந்த நாட்களிலேயும் யாராவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை குறித்து சந்தேகத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால், இன்னமும் இது நிறைவேறவில்லையே என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு உம்முடைய விசுவாசத்தை தாரும். நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தையும் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொறுமையையும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் யேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேனன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர். உமதன்பால் நான் இருப்பேன். பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காத்திரதே, ரட்சகரே அழைக்கிறார் பாவியே ஓடிவா. சத்தியம் நானே ஜீவன் என்றாரே, நாதன் கிறிஸ்து வண்டை பாவியே ஓடிவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-948-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தராகிய நான் நீதியின் படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:7.